السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال النبي عليه الصلاة والسلام: ثلاثة حق على الله عونهم: المجاهد الذي في سبيل الله، والناكح الذي يريد العفاف، والمكاتب الذي يريد الأداء. أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான முபாரக்கான அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்திருக்கிறான். உலகத்தில் உள்ள அநேகமான மதங்கள், அந்த மதங்களை மக்கள் அடையாளம் காண்பது அந்த மதங்களிலே உள்ள வணக்கங்களை வைத்து. அந்த வணக்க வழிபாடுகள் குறிப்பிட்ட ஒரு காலம் அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரம் அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மாத்திரத்தான் செய்யப்படும். உதாரணமாக, இந்த நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமூகம் வாழ்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய ஒரு முக்கியமான தினம் போயா தினம் என்று வரும். அந்த தினம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களில் எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் அவர்களுடைய வணக்க ஸ்தலத்திற்கு போய் கொஞ்சம் நேரம் வணங்கி விட்டு வந்து விட்டார்கள் என்றா நினைக்கிறாங்க. நாங்கள் முழுக்க முழுக்க இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுகின்றோம் என்று. அதே மாதிரி இன்னும் பல மதத்தவர்கள் வாரத்தில் ஏதாவது ஒரு தினம், சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு தினம், அந்த தினத்தில் கொஞ்சம் நேரம் வணங்கிட்டா நினைக்கிறாங்க நாங்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்த மாதிரி அல்ல. ஆனால் எங்கள்ல சிலர்களும் இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் ஜும்மா சொல்லுவாங்க. மாற்று மதத்தவர்கள் நினைக்கிறாங்க இஸ்லாம்ன்றா இந்த ஜும்மா தொழுகா மட்டும் என்று சொல்லி அவங்க அந்த மாதிரி தான் இஸ்லாத்தை விளங்குறது. சில வேளை லைலத்துல் கத்ர் வந்தால் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வாரது, பள்ளிக்கு வாரது, அந்த பராத்துடைய இரவு வந்தால் மூணு யாசின் ஓதுறது, நினைக்கிறது இதோடு எங்களோட முழு வருஷம் செஞ்ச பாவம் எல்லாம் கழிஞ்சிடும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வெறும் ஒரு வணக்கத்திற்குரிய பெயர் அல்ல. முதலாவது நாங்கள் விளக்கவும் எங்களிடம் வாழ்க்கையே வணக்கம் தான். நம்முடைய காலை முதல் மாலை வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் எந்த ஒன்றில் ஈடுபட்டாலும் அதற்கு ஈடுபடக்கூடிய ஒரு முறையை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறாங்க. நபி அவர்கள் தொழுதும் காட்டினாங்க, நபி அவர்கள் ஜக்காத் கொடுத்தும் காட்டினாங்க, நபி அவர்கள் ஹஜ்ஜு செய்தும் காட்டினாங்க, நபி அவர்கள் திருமணம் முடித்தும் காட்டினாங்க, குழந்தைகளை பெற்றும் காட்டினாங்க, பேர குழந்தைகளுடனும் விளையாடியும் காட்டினாங்க, தன்னுடைய மனைவிமார்களுடன் ரேஸ் ஓடியும் காட்டினாங்க. ஒரு யுத்தத்துக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்டாங்க, ஆயிஷா நாங்க ரேஸ் கொண்டு ஓடுவோமா என்று சொல்லி. ஆம் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க எல்லாம் எங்களோட பார்வை தெரியாத அளவுக்கு முன்னோக்காகி நடவுங்க. சஹாபாக்கள் எல்லாம் முன்னால நடந்தாங்க. கடைசியில நபி அவர்களும் ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் பின்னுக்காகி இப்ப ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுறாங்க. அதுல ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா முந்தினாங்க, நபி அவர்கள் பிந்தி விட்டாங்க. இதற்கு பல வருடங்களுக்கு பின்னால அதே மாதிரி இன்னும் ஒரு சஃபரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டாங்க, ஆயிஷா மீண்டும் நாங்கள் பழைய மாதிரி இன்னும் ஒரு ரேஸ் கொண்டு ஓடுவோமா? ஆம் யா ரசூலல்லாஹ், ஓடுவோம். இப்ப ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஹதரத் ஆயிஷா பிந்தினாங்க, நபி அவர்கள் முந்தினாங்க. நபி அவங்க சொன்னாங்க, தில்க ஃபதில்க, அன்றைக்கு நீங்க வெத்தினீங்க, இன்றைக்கு நான் வெத்திட்டேன், ரெண்டு சரிசமமாக ஆகிருச்சு. எதை சொல்ல வாரோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வணக்கங்களை மட்டும் செய்து காட்டிட்டு எங்களை ஃப்ரீடமா விடல. வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், வைத்திய துறையாக இருக்கலாம், உலகத்தில் இஸ்லாமியர்கள் எந்தெந்த துறையில ஈடுபட்டாலும் அதுல நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தையும் மாற்று மத சகோதரர்கள் நினைப்பிற மாதிரி இது ஒரு கொண்டாட்டம் அல்ல. இது ஒரு கலியாட்டம் அல்ல, அல்லது இது ஷடங்கு சந்திரதாயமும் அல்ல. KV 2222 இந்த வாகனத்தை கொஞ்சம் ஓரமாய்க்கும். இது ஒரு சடங்கு சம்பிரதாயமும் அல்ல. மாற்றமாக இது ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம். ஒவ்வொரு வணக்கத்திற்கு பின்னால நிறைய அர்த்தங்கள் இஸ்லாத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தொழுகைக்கு பின்னால ஒரு அர்த்தம், நோன்புக்கு பின்னால ஒரு அர்த்தம், ஜகாத்துக்கு பின்னால ஒரு அர்த்தம், ஜகாத்தின் மூலமாக பொருளில் பரிசுத்தம், நோன்பின் மூலமாக தக்குவா, தொழுகையின் மூலமாக பாவங்கள், அந்த தொழுகையை தொழக்கூடியவரை பாவங்களிலிருந்து அந்த தொழுகை அவரை தடுக்கும், இது குர்ஆன்ல வருகின்ற. அதே மாதிரி திருமணத்தின் மூலமாக பல அர்த்தங்கள் பல நோக்கங்கள் இருக்கின்றது. மாற்று மதம் அல்லது மேற்கத்திய நாடுகள்ல மாதிரி இது ஒரு டாய்ஸ் மாதிரி இல்லை. அங்க காலையில திருமணம், மாலையில டிவோர்ஸ், மாலையில திருமணம், காலையில டிவோர்ஸ். தைரியமா இவர் காட்டுவார் இது என்ற பழைய கேர்ள் ஃபிரண்ட், இவர் காட்டுவார் இது என்ற பழைய பாய் ஃபிரண்ட் என்று. மாற்று மதத்துல மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்துல திருமணம் என்றது ஒரு விளையாட்டு அல்ல. அதற்கு பின்னால அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் ஒரு ஆளுக்கு இருக்குது. எப்பொழுது அவர் திருமணம் முடிக்கின்றாரோ அந்த திருமணத்தின் மூலமாக அவருடைய கல்வில் உள்ள மிகப்பெரிய பாரம், அந்த சுமை தன்னுடைய மனைவியிட்ட போய் சொல்வதன் மூலமா அந்த சுமை அப்படியே கீழே இறக்கி வைக்கப்படுகிறது. உங்களுடைய ஜோடிகளை நாங்க படைத்திருக்கிறோம், ஏன் அவர்களின் மூலமாக உங்களுக்கு அமைதி ஏற்படணும், அவர்களின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படணும், அவர்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு சாந்தம் சந்தோஷம் ஏற்படணும். நாங்க பார்க்கலாம் உலகத்துல இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய பரக்கத், கணவன் மனைவி மனைவியும் சேரல்ல, ரெண்டு பேரும் கிட்டவாகி பேசவும் இல்ல, கதைக்கவும் இல்ல, பொன் பார்த்தது மட்டும்தான். அந்த திருமணத்தின் மூலமாக இவருக்கு ஏதாவது அவங்களுடைய முழு குடும்பமும் கவலையில, அவளுக்கு ஏதாவது இவருக்குரிய முழு குடும்பமும் கவலையில. இது எதன் மூலம் வருகின்றது? இந்த மானசீகமான முறையில நடக்கிற இந்த நிக்காஹுடைய ஒப்பந்தத்தின் மூலமா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அமைதி, இந்த திருமணத்தின் மூலமாக அன்பு, இந்த திருமணத்தின் மூலமாக இரக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். சில எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது, உதாரணமா ஒரு 55-60 வயது ஒரு ஆள் ஆகிட்டாரு, அவருடைய மனைவி இறந்துட்டார் என்று வைப்போம். இப்ப வாப்பா மறுமணம் செய்ய போனா புள்ளவங்க ஒருத்தரும் அதற்கு எக்ரி இல்லை, நல்ல விளங்கிக் கொள்ளும். திருமணம் முடிக்கிறது அவர்களுடைய உடல் ரீதியான தேவைக்கு மட்டுமல்ல, அவருக்கு வர கவலை, அவருக்கு வர சிந்தனை, அவருடைய அவருடைய கல்புள் உள்ள அந்த பாரத்தை யார்கிட்ட சொல்றது? மகள்கிட்ட சொல்லேலுமா, மகன்கிட்ட சொல்லேலுமா, பெற்றிகள் பேரன்மார்கிட்ட சொல்லேலுமா? இப்ப திருமணத்தின் மூலமாக அவர்கிட்ட வார அந்த துணைவி, அவருக்கு பேரே லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணைவி, தன்னுடைய துணைவி ஒன்றிருந்தா அவருடைய கல்புக்கு ஒரு ஆகாது, அவருக்கு ஒரு ஆறுதல், அவருக்கு ஒரு மன அமைதி, அவருக்கு ஒரு நிம்மதி. அதனால தனல்லாஹ் கூறுகின்றான், அந்த திருமணத்தின் மூலமாக உங்களுடைய கல்புல அன்பையும் இரக்கத்தையும் நாங்க போடுகின்றோம். அது மாத்திரமல்ல, திருமணத்தின் மூலமாகத்தான் உலகத்துல மனித விருத்தி ஏற்படுகின்றது. குர்ஆன் அல்லாஹ் நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரத்துல இன்று அநேகமா பார்ப்பாங்க பணத்தை பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை அறவே பார்க்க கூடாதுன்னு சொல்லல, பணத்தையும் பார்ப்பாங்க, ஃபெமிலியையும் பார்ப்பாங்க, குளம் கோத்திரத்தையும் பார்ப்பாங்க, வசதி வாய்ப்பையும் பார்ப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் ஒரு கட்டத்துல சொன்னார்கள், தஸப்பஜுல் வதூதல் வலூத், நீங்க திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ண நல்ல முறையில பாருங்க, அவள் உங்களை ரொம்ப விரும்பக்கூடியவளாக இருக்கணும், அதிகம் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியவளாக இருக்கணும். திருமணத்துடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் இன விருத்தி ஏற்படணும். அந்த திருமணத்தின் மூலமாக குழந்தைகள் உலகத்தில் உம்மத்துகள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் உலகத்தில் இன்னும் பெருக வேண்டும். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, ஃபைன்னி உபாஹி பிக்குமுல் உமமயோமல் கயாமா, மற்ற எல்லா உம்மத்தினர்களை விட நான் அல்லாஹிடத்துல பெருமையாக உங்களை கொண்டு பெருமையாக பேசணும். இந்த உலகத்தில் இப்போது அதாவது இப்பொழுது 700 கோடியே தாண்டிருச்சு இந்த கேள்வி. இதற்கு முன்னால வந்த பல பில்லியன், இதற்கு பின்னால வார கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய கோடான கோடி எல்லாம் நபியுடைய உம்மத்தவர்கள். அதனால சொன்னாங்க, உங்களுக்கு திருமணம் கணவன் மனைவி மனைவி கற்பமுருகின்ற புள்ள கடைக்கல்ல வலுவிஸ்துக்கு கட்டி முழுந்தாலும் அந்த கட்டியை கொண்டு கூட நான் கயாமனால பெருமை அடிப்பேன் என்றார்கள் நபி அவர்கள். இந்த திருமணத்தின் மூலமாக இன விருத்தி ஏற்படுகின்றது. சமீப காலத்துல அல்லாஹ் மன்னிக்கணும், உலகத்தில் உள்ள ஆக பெரிய விஞ்ஞானிகள் என்று சொல்லலாம், அறிஞர்கள் என்று சொல்லலாம், சில நேர அறிஞர்கள் கூட மடத்தனமா நடப்பாங்க உலகத்தை நாங்க பார்க்க, பெரிய புத்திசாலி, ஆனா சில நேரங்கள் அவர்களுடைய மூல வேலை செய்ய. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் அநேகமான நாடுகள்ல அதாவது ஒரு பால் திருமணத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. பிரான்ஸ்ல நேற்று முந்தின நியூஸ்ல சொன்னாங்க ஒரு பால் திருமணம். அதே மாதிரி மேற்கத்திய ஐரோப்பா கண்டங்கள்ல பல நாடுகள், அதிலேயும் கிறிஸ்தவர்களை மெஜோரிட்டியாக கொண்ட நாடுகள்ல என்ன செய்யறாங்க, ஒரு பால் திருமணத்திற்கு அனுமதி கொடுத்தாங்க. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், ஒரு பால் திருமணத்திற்கு அனுமதி கொடுத்துட்டா உலகத்துல அதுக்கு பிறகு என்ன? ஒரு ஆள் சூசைட் பண்ணினா அவர் மட்டும்தான் ஷாவுறாரு. இந்த ஒரு பால் திருமணத்தை கொண்டா உலகத்தில் அது பின்னால யாரு மனிதர்கள் இருப்பாங்களா? ஆணும் ஆணும் திருமணம் முடிச்சா, பொம்பளையும் பொம்பளையும் திருமணம் முடிச்சா உலகத்தில் என்ன அதுக்கு பின்னால? இவர்களோட சரி அவ்வளவு தான் முழு உலகமும் இயங்குமா? முழு உலகத்தை இயக்கிறது மனிதர்கள். விமானமாக இருக்கலாம், பிளைட்டா இயக்கலாம், ஹாஸ்பிட்டலா இயக்கலாம், மிருகங்களா இயக்கலாம், பறவைகளா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இயக்கலாம், இயக்கிறதுக்கு மனிதன் வேணும். ஆணும் ஆணும் திருமணம் முடிச்சு, பொண்ணும் பொண்ணும் திருமணம் முடிச்ச உலகத்துல யார் இயக்கிறது? அந்த ஜெனரேஷனோட முழு உலகமும் அழிஞ்சாச்சு. இது தற்கொலையை விட மோசமானது ஒன்று இல்லையா? ஆனா இப்ப மேற்கத்திய நாடுகள்ல பெரிய அறிஞர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள், ஆனா என்ன செய்யறாங்களா, அவங்க அனுமதி கொடுக்கறாங்க. ஒரு பக்கத்தால எய்ட்ஸ் எய்ட்ஸ் னு சொல்லி பாடுறாங்க, மறுபக்கத்தால விபச்சாரம் அவங்க லீகலா அனுமதி கொடுக்கறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இஸ்லாம் அந்த மாதிரி அல்ல. இஸ்லாம் எதை சொன்னாலும் கயாமனால் வரைக்கும் பொருந்துற ஒரு விஷயத்தை தான் சொல்லும். அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த கண்டத்துல எந்த நாட்டுல எந்த தீபத்துல எந்த தீவுல யாராக இருந்தாலும் எல்லா காலத்திலையும் பொருந்தக்கூடியது. அதனால தன்னபி அவங்க சொன்னாங்க, திருமணத்தின் மூலமாக இன விருத்தி ஏற்படுகின்றது, திருமணத்தின் மூலமாக கற்பு பாதுகாக்கப்படுகின்றது. இன்று நாங்க பார்க்கலாம், கற்போட உள்ள ஆண்கள் கற்போட உள்ள பெண்களை சேர்ந்தது பயங்கரமான கஷ்டம். இந்த அந்த அளவுக்கு பயங்கரமான பித்னாக்கள், பசாதுகள், குழப்பங்கள், பாவங்கள். ஒரு காலகட்டத்தில் வெளியில போய்த்தான் தவறு செய்யணும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே அவர் கம்ப்யூட்டர்ல செட்ல இருந்தே முழு உலகத்தில் உள்ள பாவத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரொம்ப வேகமா பாவங்கள் வளர்ந்து கொண்டிருக்குது. நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த திருமணத்தின் மூலமாக உங்களோட பார்வையை இது தாழ்த்த உதவியாக இருக்கும், உங்களோட மர்மஸ்தானம், உங்களோட அகம், உங்களோட அந்த மறைவிடத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த அதாவது மிகப்பெரிய பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்றாக இருக்குது இந்த திருமணம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்துடைய விடயம் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. திருமணம் இருக்குதே முதலாவது, அந்த திருமணத்தின் மூலமாக அந்த ஆண் தன்னுடைய மனைவி யாரு, அந்த பெண் தன்னுடைய ஆண் தன்னுடைய மனைவியை பற்றியும், மனைவி தன்னுடைய கணவனை பற்றியும் முதலாவது விளங்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடக்கிறது என்ன, கணவன் மனைவியை இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல, மனைவி கணவனை இன்னும் விளங்கல்ல, அதனால தான் பிரச்சனை. முதலாவது என்ன, இந்த திருமணத்தின் மூலமாக இவர் மனைவியுடைய அமைப்பு, அவளுடைய மிசாஜ், அவளுடைய போக்க விளங்கி கொள்ளணும். அவள் கணவனுடைய அமைப்பு என்ன, கணவனுடைய விருப்பம் என்ன, கணவனுடைய போக்கு என்ன, அதை விளங்கி கொள்ளணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த உலகத்துல நாங்க பார்க்கலாம், இன்றைக்கு எத்தனையோ கோர்ஸ்கள் படிப்பிக்கிறாங்க, அதுல எங்கட யாரு கோச்சு கொள்ள வானம், நல்ல சில வசதியானவங்க அவங்களோட மகள்மார்களை முழு உலகத்தில் உள்ள எல்லா கோர்ஸுக்கும் அனுப்புறது. முதல்ல நீங்க முடிவு செய்யணும், இதுல எந்த கோர்ஸ் அவளுக்கு தேவை, கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையோடு இருக்கிறாண்ட இத்தனை கோஷம் அவளுக்கு தேவையா? நாங்க பார்க்கலாம் சில டேர்ம் ஃபீஸ் 50,000, 1,00,000, 2,00,000 இருக்கிற கோர்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறது. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால என்ன அவளுக்கு என்ன, அந்த கோர்ஸை வச்சு நான் நினைக்க மாட்டேன் ஒரு 10% கூட அவளுடைய ஃபேமிலி லைஃபுக்கு அது உதவியாக இருக்கும் என்று சொன்னோம். கொஞ்ச நாளை முன்னால நாங்க மால்டீவ்ஸ் போயிருந்தோம், அங்க ஜமாத்துல போயிருந்த வேலையில ஒரு ஹார்ட்வயர் ஷாப்ல ஒரு வாலிபர் அவரோட பேசி கொண்டிருந்தோம். அவர்கிட்ட கேட்டோம், நீங்க எங்க படிச்சீங்க? நான் இந்தியாவில் திருவனந்தபுரத்தில் படித்தேன். எவ்வளவு மட்டும் கிட்டத்தட்ட நீங்க செலவழிச்சுப்பீங்க?
அவர் சொன்னார் ஒரு 15,000 to 20,000 US dollars, கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேல நான் செலவழிச்சு படித்தேன். நான் கேட்டேன், நீங்க படித்ததுல ஏதாவது இந்த ஹாட்யாக்கு சம்பந்தம் இருக்குதா? சோரி ஹசரத், நான் படித்ததுல ஒரு வீதம் கூட அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சரி, ஆண்களை விடுங்க, ஆண்கள் அவங்க படிக்கணும் தேவையானதுகளை தாராளம் படிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், ஆண்களை மாதிரி பெண்கள் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க, ஆனா எதை படிச்சு கொடுக்கணுமோ அது படிச்சு கொடுக்கப்படல. ஃபேமிலி லைஃப்ல நீங்க கணவனுடன் எப்படி வாழணும், அவருடன் எப்படி குடும்பம் நடத்தணும், அவருடைய விருப்புகள் என்ன, அவருடைய வெறுப்பு என்ன, அவரோட எப்பட குடும்பம் நடத்தணும், அவருடன் நீங்க எப்படி வாழணும், அவரு கோபம் வந்தா நீங்க எப்படி இருக்கணும், அவர் கூட அழிக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது ஆக தேவையான ஒரு விடயம். ஆனா ரொம்ப கவலை என்னன்னா, சமூகத்தில் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்லை. வேற எதுக்கு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனால் காலம் எல்லாம் இந்த பெண்ணுக்கு 18-20 வயது, அதற்கு பின்னால் இன்னும் 40-45 வருஷம் வாழ போகின்ற இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் ஹயாத்த போட்டா அந்த 45 வருஷத்துக்கு தேவையான அவளுடைய அந்த அனுபவத்துக்கு எங்கேயுமேலாம் கொண்டும் இல்லை, ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதல்ல அந்த பெண் தன்னுடைய கணவனை விளங்கணும், அந்த ஆண் தன்னுடைய மனைவியை விளங்கணும். ஆண்கள் பொதுவாக எங்கள்கிட்ட ஒரு பலகீனம் உண்டிக்குது, எப்பவுமே நாங்க எங்கட சிறப்பை சொல்றது, மனைவிமார்களுடைய சிறப்பு எல்லாத்தையும் அநேகமா சொல்றது இல்லை. ஆண்கள் நாங்க யாரு, உங்களோட ஹதீஸ் இருக்குது, ஹதரத் ஹுசைன் முஸ்லிம் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய மாமியை பார்த்து நபியவங்க சொன்னாங்க, என்னுடைய மாமியை பார்த்து நபியவங்க சொன்னாங்க, உந்துரி மின் அன்சி, நீங்க யாரு, உங்களோட கணவனுக்கு நீங்க எந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க, உங்களோட கணவனுடைய அந்தஸ்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, உங்களோட கணவன் தான் உங்களுடைய சொர்க்கமும் உங்களுடைய நரகமும் உங்களுடைய கணவன் தான். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, மன் அமர்த்து ஐயச்சுதலி அஹதுன் லி அஹதின் ல அமர்த்துல் மர் அத் அன் தௌ தச்சுதலி ஜௌஜிஹா, உலகத்துல யாரும் இன்னும் ஒரு அடுக்கு திரும்ப அம்மா சஜிதா செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன், அவ்வாறு அனுமதித்தேன் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யும்படி உத்தரவிட்டிருப்பேன், ஆனா நான் அப்படி உத்தரவுடல சொன்னாங்க. அந்த அளவுக்கு கணவன் சஜிதா செய்யப்படுவதற்கு கூட தகுதி நபி அவங்க ஹதீஸ். ஆனா மறுமுனையில பெண்களை பத்தியும் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் திருமணம் முடிக்கிறா, திருமணம் முடித்து ஒரு 10 மாதம் 12 மாதம் கணவனோட வாழ்றா, ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தா, இப்ப அந்த பெண் யாரு? நபி அவங்க என்ன சொன்னாங்க, தென்மணிகள் ஈக்கிறாங்க, அவர்களுடைய காலடியில் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், அவர்களுடைய காலடியில தான் சொர்க்கம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தி சொல்லலையா, ஒரு பெண் ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து எப்பொழுது அவள் தாயாகின்றாலோ அந்த தாயுடைய பாதடியில சொர்க்கம் இருக்குது. குர்ஆன்ல வருது, உன்ன லிபாசுல்லகும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன, முதலாவது பெண்களை தான் குறிப்பிடுகின்றான், அவர்கள் உங்களுடைய ஆடைகள். ஏன் ஆடைகளை ஒப்பாக்கினான், இந்த ஆடை ஈக்குது, இந்த ஆடைத்தான் எங்களுக்குள்ள எல்லா வகையான குறைகளையும் மறைத்து வெளியில சமூகத்துல ஒரு மனிதனா காட்டுறது இந்த ஆடை தான். இந்த ஆடைக்கு பெண்களை ஒப்பாக்கி உன்ன லிபாசுல்லக்கும், உங்களுடைய ஆடைகளை போன்ற அந்த பெண்மணிகள் உங்களோட குறைகளை மறைக்கிறாங்க, உங்கள்கிட்ட உள்ள பலகீனங்களை மறைக்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் சொல்றாங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது ஆறுதல் கூறுகின்றார்கள். நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு மட்டும்தான் ரைட், உங்களுக்குள்ள ரைட் மாதிரி அந்த பெண்மணிகளுக்கும் இருக்குகின்றது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், எப்படி ஆண்களுக்கு சில ரைட்ஸ்கள் இருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கும் சில ரைட்ஸ்கள் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆண்கள் தன்னுடைய மனைவிக்குள்ள ரைட்ஸ் முதலாவது விளங்கணும், அவளுக்குள்ள கண்ணியத்தை நாங்க விளங்கணும், அவளுக்குள்ள விருப்பு வெறுப்புகள் என்னன்னு நாங்க விளங்கணும். அதே மாதிரி அவளும் விளங்கிட்டா இந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு கொண்டு வந்துட்டா அநேகமான 75 விதமான பிரச்சனைகள் சோல்டாகும். காதி கோட்டுக்கு வரக்கூடிய அநேகமான அந்த சண்டை சச்சவுகள் எல்லாம் இந்த புரிந்துணர்வு குறவுதான். பெரிய சண்டை ஒன்றும் இல்லை, ஏதாவது அப்படி நாங்க பார்த்தோம்னா எங்கேயாவது சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு இருக்கும், இவர் விலங்கினத்துல தவறு, அவ விலங்கினத்துல தவறு, அதனால தான் காதி கோட்டு வரைக்கும் வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது ரெண்டு பேரும் அந்த இந்த கணவன்
மனைவிய விளங்கோனும், மனைவி கணவன விளங்கோனும். எந்த அளவுக்கு இந்த காவி சுரைய ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்களுடைய அவர்கள்ட்ட மிக முக்கியமான ஒரு இமாம் இமாம் ஷாபி கேட்கிறாங்க, உங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது, உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? இமாம் காதி சுரேஹை சொன்னார்கள், முந்து ஐஷிரீன ஆமன் இருபது வருஷமா என்னுடைய மனைவியுடன் நான் வாழ்கின்றேன், ஆனா என்னை கோபப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை கூட இதுவரைக்கும் நான் கண்ணால கண்டதில்லை. எப்படி சாத்தியம்? அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? இப்பொழுது காதி சுரைய ரஹ்மஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், என்னுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. திருமணம் முடித்த உடனேயே அந்த கணவனும் மனைவியும் சேருவதற்கு முன்னால் அந்த ஃபெஸ்ட் நைட் ஃபெஸ்ட் டே முதலாவது மனைவியை கண்டவுடன் நான் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்திருந்த காத்தொழுது அல்லாஹ்ட்ட சொன்னேன், யா அல்லாஹ், இவ்வளவு அழகான ஒரு மனைவி எனக்கு வாழ்க்கையை துணைவியாக ஏற்படுத்தி தந்தாயே அல்லாஹ், உனக்குத்தான் எல்லா நன்றிகளும் என்று சொல்லி முதலாவது நான் தொழுதுட்டு சலாம் கொடுத்து பார்க்கிறேன். எனக்கு பின்னால என்னுடைய மனைவியும் ரெண்டரக்கா தொழுதுட்டு அவவும் சலாம் கொடுக்கிறார். அப்பவே நான் விளங்கிட்டேன், மாஷா அல்லாஹ், என்னுடைய என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்ட இவர், நான் எதை விரும்புகிறேனோ ஓரளவு அதை விரும்பிச்சா, என்ன நான் சொல்லுகிறேன் அவவும் சொல்ல போறா. இப்பொழுது துவா கேட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறோம். எனக்கு முன்னால மனைவியே பேச ஆரம்பிச்சு, இன்னி ஹரீபா, உங்களுக்கு தெரியும் நான் எந்த விதமான முன் அறிமுகமும் இல்லாமல் உங்களுக்கு திருமணம் முடித்து தரப்பட்டிருக்கிறேன். உங்களோட குணம் எப்படின்னு எனக்குண்டா ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு எது விருப்பம் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு எது விருப்பம் இல்லாதது என்று எனக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்ல, உங்களோட மஹல்லாவுல என்னை விட ரொம்ப அழகான பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க, என்னுடைய மஹல்லாவுல உங்களை விட நல்ல ஆண்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய தக்தீர் உங்களுக்கு என்னையும் எனக்கு உங்களையும் அல்லாஹ்வுடைய கதா கதிர் ஏற்படுத்திருச்சு, அதனால் இதுக்கு பின்னாலே எல்லாமே நீங்க தான் எனக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எதேது விருப்பம் என்று சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன். உங்களுக்கு எதேது விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, அதை நான் இன்றைய தினமே விட்டு விடுகின்றேன் என்று சொன்னவுடன் அவரும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து தன்னுடைய மனைவியிட்ட சொல்றாங்க, நீங்க கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். சொன்னாங்க, ஏதாவது எனக்கு இன்னின்ன விடயம் எல்லாம் விருப்பமானது, இன்னின்ன விடயம் எல்லாம் விருப்பம் இல்லாதது. நீங்க நான் விரும்பாத ஒன்றை நீங்க கண்டுட்டீங்கண்டா உடனடியாக பஸ்தூரிஹா அதை மறைச்சிடுங்க, தயவு செய்து யார்கிட்டையும் வெளியில சொல்லாதீங்க. நான் விரும்புறதை நீங்க கண்டீங்கண்டா அதை இஷூ பண்ணுங்க, அதை நீங்க பரத்துங்க. நான் விரும்பாதத்தை என்னுடைய லைஃப்ல கண்டீங்கண்டா அதை மறைத்திடுங்க. அல்லாஹ் மன்னிக்கணும், இன்றைக்கு உலகத்துல நடக்கிறது இதற்கு நேர் மாற்றம். மனைவி கணவனுடைய நலவுகளை சொல்றல்ல, கணவனுடைய குறைகளை கூறுகின்ற, கணவன் மனைவியுடைய நலவுகளை சொல்றல்ல, மனைவியுடைய குறைகளைத்தான் கூறுகின்றது. அதனால தான் பிரச்சனை. இமாம் காதி சுரை ரஹ்மஹுல்லா சொன்னாங்க, நான் விரும்புறத கண்டா நீங்க தாராளம் அதை பகிரங்கப்படுத்துங்க, ஆனா நீங்க விரும்பாதது நீங்க வெறுக்கிறது ஏதாவது கண்டா தயவு செய்து அல்லாவுக்காக நீங்க மறைச்சு கொண்டுங்க. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும் அவ இப்படித்தான் இருக்கிறா. அதனால எங்களுக்கு ஏது பிரச்சனை, எங்களுக்கு ஏது குழப்பம், எங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவோ? மேலாக பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது கணவன் மனைவியை விளங்கிக் கொள்ளணும், மனைவி கணவனை விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் வருமோ, வேகங்கள் வருமோ, ஆத்திரங்கள் வருமோ, அல்லது அவசரங்கள் ஏற்படுமோ, அதே மாதிரி எங்களோட மனைவிமார்களுக்கும் நிச்சயம் ஏற்படும். அப்ப எங்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்துல அவர்கள் அமைதியாகணும், அவர்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்துல நாங்க ஆண்கள் அமைதியாக ஆகணும். அப்பதான் இந்த வாழ்க்கை படகு, இந்த வாழ்க்கை கப்பல் அழகான முறையில நடக்கும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முன்மாதிரியாக நடந்தாங்க. நபி அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் வந்ததும் இல்லை, இதன் பின்னால் வரப்போவதும் இல்லை. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துடைய நபி அவர்கள் கூட சில நேரங்களில் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவருக்கு கொஞ்சம் ஆத்திரம் வருது. நபியவங்க தன்னுடைய கட்சை காட்டல்ல, தன்னுடைய அதிகாரத்தை காட்டல்ல, நான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நான் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும்னு நபியவங்க பேசல. புகாரியில வரக்கூடிய ரிவாயத்
ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இன்னொரு மனைவியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்க வந்திருக்கிறார்கள். வலமையா நபி அவர்களுக்கு யாராவது அன்பளிப்பு அனுப்புறாண்டா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய டேர்ன்ல தான் அன்பளிப்பு அனுப்பி வைப்பாங்க. அன்றைக்கு வலமைக்கு மாற்றமாக நபி அவர்கள் வேறொரு மனைவியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்பளிப்பு வருது. ஏதோ வந்த ஒரு ஆள் கதவை தட்டுறாரு. கதவை துறக்க வந்ததும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு முன்னால கதவடியில வந்தவுடன் பார்த்தா ஒரு ஆள் அன்பளிப்பு எடுத்து கொண்டு வராரு. இன்ன சஹாபி அனுப்பி வச்சாரு, நபி உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அந்த ரோஷம்ன்றது மனிதனுடைய இயற்க. அதிலிருந்து நபிமார்களுடைய மனைவிமார்களும் விதிவிலக்கு அல்ல, அவர்கள் மலக்குமார்கள் அல்ல. எங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த விருப்பம் வெறுப்பம் ஆசை உணர்வு சந்தோஷம் கவலை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதை பார்த்தவுடன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் இந்த கோ அந்த இந்த என்ன செய்யல, ஆத்திரத்தை அடக்க முடியல, அந்த ரோஷத்தை அடக்க முடியல. அன்பளிப்பு கொண்டு வந்தவருடைய கையில ஓங்கி அடித்து விடுகின்றார்கள். அந்த தட்டு கீழே விழுது, அந்த உணவு பண்டங்கள் எல்லாம் கீழே கொட்டுது, அந்த பாத்திரம் துண்டு துண்டாக உடைந்து சிதறி விடுகின்றது. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் இதெல்லாம் பார்த்து கொண்டு நபி அவங்க அமைதியா இருக்கிறாங்க. நபி அவங்க சூடாகல்ல, நபி அவர்களுக்கு அங்க அவர்கள் அமைதி அவர்கள் அமைதி இலக்கல்ல. மாற்றமாக நபி அவர்கள் வந்தவர்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, உங்களை கொண்டு வந்த பாத்திரம் உடைஞ்சிருச்சு. சொன்னாங்க, உங்களை நான் வேறொரு பாத்திரம் தாரேன், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போங்காண்டு நல்ல பாத்திரம் ஒன்றை கொடுத்துட்டு நபி அவர்களே கீழே குனிந்து கொட்டின அந்த உணவு பண்டங்களை ஒரு பாத்திரத்திலையும், உடைந்த அந்த உணவு துண்டுகளை பாத்திர துண்டுகளை வேறோடத்திலையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹாரத் உம்முக்கும், உங்களோட உம்மாவுக்கு இன்றைக்கு ரோஷம் வந்துருச்சு. அவ்வளவுதான் இந்த வளமையா அவங்களோட டெயின்ல தான் இந்த இனிப்பு பண்டமை எல்லாம் வாரது. இன்றைக்கு வளமைக்கு மாத்தமா வேறொரு ஆளுடைய வீட்டுல இருக்கும் போது இந்த இனிப்பு பண்டம் வந்ததுனால அவங்களோட உம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. அவ்வளவு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எதையுமே பேசல. மீரான பெரியார்களே சகோதரர்களை, அதோட அந்த அந்த நிகழ்ச்சி அப்படி கீழே அடியில போகுது. இந்த ஏன் பிரச்சனையாக ஆகுது? கணவனுக்கு கோபம் வந்தா மனைவிக்கு அமைதியாக இல்ல, மனைவிக்கு கோபம் வந்தா கணவனான அதை தாங்கல, கணவனான சகிக்கல. அவள் வாயாடி அவள் வேகமா பேசுகின்றாள், அடுக்கி பேசுகின்றாள், ஒவ்வொன்றுக்கும் பதில் கூறுகின்றாள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, சில கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் நபி, ரசூல்மார்களுக்கெல்லாம் ரசூல், அவ்வளவு பெரிய அந்த சொல்லுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரோஷப்படக்கூடிய நேரத்தில் நம்ம நபி அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள வந்தா நபி அவங்க, நான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று அந்த போக்குல இருக்கிறல்ல. சில வேலை பிரச்சனை வார என்னண்டா, ஒரு ஆள் பெரிய பிசினஸ் மேன் ஆயிப்பாரு, அவரு கீழே 400-500 பேர் வேலை செய்வாங்க. அந்த வேலைக்காரர்களை ஹேண்டில் பண்ற மாதிரி மனைவியை ஹேண்டில் பண்ணே இல்லாது. அவர்களோட நடக்கிற விதம் வேற, மனைவியோட நடக்கிற விதம் வேற. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகாபாக்கள் நபியவர்கள் வழி நடத்தினாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா தன்னுடைய மனைவிமார்களோட இரண்டரை கலந்துருவாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிப்பாங்க, சிலவேளை மாவை எனக்கு நபி அவங்க குளித்து தருவாங்க, நபி அவர்கள் ஆற்றுல பாலை கறந்து தருவாங்க, நபி அவர்களே ஒட்டகங்களை போய் கட்டுவாங்க, நபி அவர்களே ஒட்டகத்துக்கு தீனி போடுவாங்க, சிலவேளை பஜார்லிருந்து நபி அவர்களே வீட்டுக்கு தேவையான அந்த சாமான்கள் எடுத்து கொண்டு வருவாங்க. எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள மனைவியுடன் இன்பம் என்று சொன்னா, சந்தோஷம் என்று சொன்னா, நபி அவர்களை கண்டவுடன் மனைவிமார்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆனந்தம் சந்தோஷம். ஏன் நபி அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுதே சந்தோஷத்தோட வருவாங்க. யாரும் தவறான நினைக்கமானம், சில வீடுகள்ல கணவன்மார் வந்ததோட மனைவிமார்களுக்கு டென்ஷன். என்ன கத்துவாரோ தெரியா, என்ன சத்தம் போடுவாரோ தெரியா, என்ன கேட்பாரோ தெரியா, என்ன அந்த மாதிரி தான் மனைவிமார்களை வச்சிருக்கிற. நபி அவர்கள் மனைவிமார்களோடு எப்படி நடந்தாங்கண்டா, நபியை கண்டதோட மனைவிமார்களுடைய முகம் எல்லாம் மலர்ச்சியாகி நபியை கண்டவுடன் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கவியை பாடுவாங்க, லனா ஷம்சுன் லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்ஸி கைரும் மின் ஷம்ஸி ஸமாஇ ஃபின் ஷம்ஸ தத்லஉ பஅதல் ஃபஜ்ரி வ ஷம்ஸி தத்லஉ பஅதல் இஷாஇ. லனா ஷம்சுன், நம் எல்லோருக்கும் ஒரு சூரியன் இருக்கின்றது, முழு உலக மக்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கின்றது, நமக்கும் எனக்கும் ஒரு சூரியன் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய சூரியன் உலகத்துடைய சூரியனை விட சிறந்த சூரியன். உலகத்துடைய சூரியன் காலையில ஃபஜ்ருக்கு பின்னால தான் உதயமாகும்.
ஆனால் என்னுடைய சூரியன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமாகிறதே பாதல் ஐஷா. ஐஷாவுக்கு பின்னால தான் வீட்டுக்குள்ள வரும்போது அவ்வளவு சந்தோஷமா வருவாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா வருவாங்க, அவ்வளவு ஆனந்தமா வருவாங்க, அவ்வளவு விருப்பமா வருவாங்க. அந்த விருப்பத்தை தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சூரியன் நின்று அவர்கள் வர்ணிக்கின்றார்கள். மனைவியோடு எந்த அளவுக்குண்டா ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, ஒரு நாள் நான் மாதவிடாயுடைய அந்த பீரியடுடைய காலம், நான் தொழாத காலம், நான் ஒரு கிளாஸ்ல ஒரு கப்பல எதையோ குடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் முடியறதுக்கு கொஞ்சம் முந்தி நபி அவங்க சொன்னாங்க ஆயிஷா கொஞ்சம் மிச்ச வச்சு எனக்கு தாங்க, நான் கொஞ்சம் மிச்ச வச்சு கொடுத்தேன், நான் எந்த இடத்துல வாய வச்சு குடிச்சேனோ அதே இடத்துல நபி அவங்களும் வாய வச்சு குடிச்சாங்க. ஒரு முள்ள நான் கடிச்சு கொண்டிருக்கிறேன், நபியவங்க சொன்னாங்க ஆயிஷா அந்த முள்ள எனக்கு கொஞ்சம் தாங்க, நான் அந்த முள்ள கொடுத்தேன். நபியவங்க நான் வாய் வைத்த இடத்துல நபியவங்க வாய் வைக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க விரும்புறது நாங்க சாப்பிட்டுட்டு மிஞ்சத்தை மனைவிமார்கள் சாப்பிடணும், நாங்க குடிச்சிட்டு மிஞ்சினத்தை மனைவிமார்கள் குடிக்கணும். இதற்கு நேர் மாற்றம் நபி அவர்கள் மனைவி மிஞ்ச வச்சத்தை நபி அவங்க குடிச்சாங்க, மனைவி சாப்பிட்டு மிஞ்சினத்தை நபி அவங்க சாப்பிட்டாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா இதற்கு முஸ்லீம் அல்லாத மேற்கத்தியவர்கள் எல்லா கூத்தும் வெளியில, தன் மிருகங்கள் மாதிரி அவங்க எல்லாம் மனைவியோட அன்பு இறக்கம் எல்லாம் வெளியில, வீட்டுக்குள்ள வந்தா கணவன் ஒரு ரூம்ல மனைவி இன்னும் ஒரு ரூம்ல, இதான் நாகரீகம். நபி உங்க வாழ வேண்டிய முறையை காட்டி தந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து மனைவியோடு எப்படி அன்பா இறக்கணும் இறக்கமா இருக்கணும் வீட்டுக்குள்ள இருங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, வீட்டுக்குள்ள வந்தா அவ ஒரு பக்கம் அவர் இன்னும் ஒரு பக்கம், ஆனா வெளியில வந்தா தான் எல்லாத்தையும் காட்டுறது மிருகங்கள் மாதிரி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதனால திருமணத்தை நாங்க லேசா நான் நினைக்கிறல்ல, இது ஒரு வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க கணவன் எப்படி மனைவிய விளங்கணும், மனைவி கணவன் எப்படி விளங்கணும், மனைவி கணவன் எப்படி மதிக்கணும், மனைவி கணவன் எப்படி மதிக்கணும். இந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் உள்ள புரிந்துணர்வு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பூர்த்தியா வந்துட்டா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய குடும்ப வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதே அடிப்படையில வாழ்றதோட இன்னொரு கஷப்பான உண்மை, எந்த அளவு நாங்க எங்க திருமணங்களை எளிமையான முறையில செய்து கொள்ள பார்க்கணும். சமீப காலத்துல இந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஒரு குரூப் எங்களை பற்றி ரொம்ப தாக்கறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன, எங்கள்கிட்ட உள்ள வசதியை நாங்க வெளியில காட்டுறது தான். சில தமிழர்கள்ல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க, ஆனா அவன் பழைய கையில ஒன்றை உடுத்திப்பான், பழைய ஷேர்ட் ஒண்ட போட்டிப்பாரு, ஒரு பிஞ்ச ஷேர்ட் ஒண்ட போட்டிப்பாரு, அவர் மல்டி மில்லியனா இருப்பாரு, ஆனா அவரோட வசதி வாய்ப்பு ஒண்ணும் தெரியறல்ல. ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், எங்கட சில சகோதரர்கள் அவங்களோட கட்டை காட்டுறதே திருமணத்துல தான். அவங்க திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு வார அந்த வாகனம், அந்த ஒவ்வொரு பெண்மணிகள் அவங்க என்னமோ அந்த ஃபேஷன் ஷோக்கு வார மாதிரி தான் உடுத்து கொண்டு வார சில பெண்மணிகள். ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்களும் பொறுப்புதாரிகள், உங்களோட மனைவிமார்களை நினைச்ச மாதிரி உடுக்கிறதுக்கு விடையில, நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு உடுக்கிறதுக்கு ஆடைக்கு பணம் வாங்கி கொடுக்கல அமானிதம். நாங்க எங்களுக்கு செலவழிச்சாலும் ஒவ்வொன்ற பத்தி அல்லாஹ் கேட்பான். அவன் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு பொறுமதியான உடுப்புகள் உடுத்து கொண்டு வாரது, ஒவ்வொரு வகை வகையான வாகனங்கள்ல வாரது, இங்கிருந்து முழு நெஞ்சிலே நகைகளையும் போட்டுக்கொண்டு வாரது. இப்ப அவங்க பேச மாட்டாங்களா, முஸ்லீம்கள் இப்படி இப்படி எல்லாம் ஈக்குது, அவங்கள்ட்ட இவ்வளவு கோடி கோடியா ஈக்குது, அவங்கள்ட்ட தான் எல்லா எக்கானமி, அவங்கள்ட்ட தான் எல்லா பொருளும் வேண்ட, ஒரு 10% தேய்க்கும் இப்படி, மற்ற 90% எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதுல எந்த அளவு திருமணமாக இருந்தாலும் சரி, நாங்க அல்லாவுக்கு பயந்து எளிமையான முறையில விருந்து கொடுக்கிறது தான் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில. அதுல பெரிய ஆடம்பரங்கள் வாரல்ல, அதுல வீண் விரயங்கள் வாரல்ல, அல்லாஹ் விரும்பாத செயல்கள் வாரல்ல, நபியவர்கள் விருத்த செயல்கள் வராம சுன்னத்தான முறைப்படி செஞ்சோம்டா அதையும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். மேலான நபி அவங்களோட ஹதீஸ் இருக்குது, உங்களுக்கு உள்ள பாக்கியங்களை நீங்க அதை பாதுகாருங்க மறைப்பதை கொண்டு. இன்னைக்கு எங்களால பாதுகாக்கையில நாங்க பகிரங்கப்படுத்ததுனால அதை நாங்க மறைச்சோம் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கலாம். எங்கள்கிட்ட இல்ல மாற்று மதத்தவர்கள் ஒரு சிலர் இருக்குது, அவங்கள்ட்ட நிறைய இருக்கும், வெளியில காட்டுறாங்க இல்ல அது பாதுகாக்கப்படுது. எங்கள்கிட்ட கொஞ்சம் நீக்குது, நாங்க வெளியில மிச்சமா காட்டுறோம், அதனால எங்களால பாதுகாக்கலாம்.
கிடையாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால திருமணம் வாழ்க்கையையும் நபியர்கள் சொன்ன மாதிரி திருமணத்தையும் அதற்கு பின்னால் உள்ள ஃபங்க்ஷன்களையும் அதுல ஆடம்பரங்கள் அல்லாஹ் விரும்பாதவைகள் வீண் விரயங்கள் வராத மாதிரி ஷரியாவுடைய அடிப்படையில சுன்னத்தான முறைப்படி நாங்கள் செஞ்சோம்டா. ஊர் உலகம் என்ன சொன்னாலும் எங்களை ரப் எங்களை புரிஞ்சு கொண்டா இன்ஷா அல்லாஹ் அந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி வைப்பான். அதற்கு மாற்றமா நாங்க செஞ்சு முழு நாட்டு மக்களும் எங்களை புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய கோபம் வந்துட்டா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஷரியாவுடைய அடிப்படையில இஸ்லாமிய முறைப்படி நாம் நம்முடைய நிக்காகுகளை செய்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகே இங்க வைத்திருக்கக்கூடிய இந்த மனவாளனை அல்லாஹ் கபூல் செய்வானாக. திருமணத்திற்கு பின்னால அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் செழிப்பு மகிழ்ச்சி இன்பத்தை ஏற்படுத்தி வைப்பானாக. நல்ல ஒற்றுமையாக குடும்பத்தோட வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி வைப்பானாக. எல்லா வகையான ஆபத்துகள் பித்னாக்கள் குழப்பங்கள் இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய இவர்களையும் நம் அனைவர்களையும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹும பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். அல்லாஹும பாரிக் லனா ஃபீ ரஜப وشعبان وبلغنا رمضان وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. For more lectures visit slhub.com.